2017க்கு ஒரு நன்றி உள்ளத்தோடு நம்ம இந்த வருஷத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. நாம் நிர்மூலமாகாதது அவருடைய சுத்த கிருபைதான். ஏன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ல நாம் போன வாரம் சொன்ன மாதிரி 157,000 பேர் ஒரு வருஷத்துல சாவுறாங்க இந்த உலகத்தில். நேத்து 7,000 பேர் செத்துட்டாங்க, 7,000 பேர் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி அந்த விதத்துல பார்க்கும்போது ஒரு இன்னொரு ஒரு புது வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கிறதுன்றது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. எத்தனையோ பேர் வாலிபருங்க இறந்து போறாங்க, ஆனா ஒரு புது வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் வந்து, அப்பா நீ இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்க போற, அதுக்கப்புறம் ஒண்ணுமே உனக்கு ஆயுசு கிடையாதுன்னு சொல்லும் போதுதான் அப்பதான் அவனுக்கு தெரியுது ஒரு வருஷத்தினுடைய மதிப்பு என்ன இல்லைங்களா. அந்த 3 மாசத்தினுடைய மதிப்பு யோசிச்சு பாருங்களா. அப்படி சொன்னா 3 மாசம் தான் அவனுக்கு இருக்குன்னா அந்த 3 மாசம் ரொம்ப ப்ரெஷியஸ் ஆகி போகுது அவனுக்கு. பாடி எத்தனையோ மாதங்கள் அவன் வாழ்ந்திருக்கலாம், மாதத்தினுடைய மதிப்பு அவனுக்கு தெரியாது, ஆனா 3 மாசம் தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தான் அதனோட மதிப்பு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு வருஷம் கொடுத்திருக்கிறாருன்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் இல்லைங்களா. கொள்ளையாடின பொருளா நினைக்க கூடாது. ரொம்ப ப்ரெஷியஸ் 2017 ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறது. ரொம்ப ஸ்பெஷலா எடுக்கணும். ஒரு விதத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு அபசக்குணமா சொல்லணும்னு இல்ல, ஒரு 2017 ஒருவேளை கற்பனை பண்ணி பாருங்க, அதுதான் நமக்கு ஒருவேளை கடைசி வருஷமா இருந்தா அந்த வருஷத்தை நம்ம எப்படி பார்ப்போம். என்னங்க நல்ல நாள்ல என்னென்னவோ பேசுறீங்கன்னு உங்களுக்கு நினைக்கலாம், ஆனா யோசிச்சு பாருங்க 2017 தான் நமக்கு லாஸ்ட் இயர். ஒருவேளை இயேசு வந்துடலாம் இந்த வருஷத்து முடிவுல, இல்ல இயேசு கிட்ட நம்ம போயிடலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி 2017 தான் எனக்கு கிடைச்ச கடைசி வருஷம்னா நம்ம அதை பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கும், அதை யோசிக்கிற விஷயமே வித்தியாசமா இருக்கும். அதை எப்படி நம்ம நடத்துவோம், அநேக விதத்துல ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து திடீர்னு எந்திரிச்சிருவோம் நம்ம. இதுதான் கடைசி வருஷமா, என்னங்க நான் தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு என்ன எழுப்பிட்டீங்கன்ற மாதிரி எல்லாம் ஒரு ஒரு விழிப்போடு நான் சொல்றேன். அப்படி இந்த வருஷத்தை பார்த்தோம்னா இதுவரைக்கும் அடையாத காரியங்கள்லாம் இந்த வருஷத்துல நம்ம அடைய முடியும்னு நான் சொல்றேன். 2017 தான் எனது கடைசி வருஷம்ன்ற ஒரு பார்வையில நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா வித்தியாசமா நம்ம இந்த வருஷத்துல நடந்துக்க ஆரம்பிப்போம். அந்த ஒரு எண்ணத்துல தான் 2017 நான் பார்க்கணும்னு, அதான் கடைசி இருக்க போதுன்னு நான் சொல்லலை, ஆனா அப்படி பாருங்க. ஏன்னா இன்னொரு விதத்துல யோசிச்சு பார்த்தோம்னா 2017 அப்புறம் வராது. ஒரு யூனிக் இயர் நம்ம ஆயுசுலயும் சரி நம்ம இந்த ஸ்டேஜ் இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு வருஷத்தை பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு எனர்ஜி, இந்த மாதிரி ஒரு பலத்துல, இந்த மாதிரி ஒரு நிலைமையில, ஹெல்த்ல இப்படி ஒரு வருஷத்தை நம்ம பார்க்க மாட்டோம். வரப்போற வருஷத்துல இன்னும் வயசாயிரும் நமக்கு. 2017 ரொம்ப யூனிக். ஏன்னா அந்த நம்பர் மாத்திரம் இல்லாம நம்ம வாழ்க்கை நிலைமை, நம்மளுடைய ஏஜ், நம்மளுடைய சூழ்நிலை, சுற்றுச்சூழ்நிலை இந்த மாதிரி எந்த வருஷத்திலயும் வரவே முடியாது. அதனால இட்ஸ் எ யூனிக் இயர் 2017, விசேஷமா பார்க்கணும். ஆகவே இந்த நாள்ல எனக்கு இருக்க போறது ஒரு வருஷம், அந்த வருஷத்தை ஆண்டவர் எப்படி வாழணும்னு விரும்புறார் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இந்த காலையில் நம்ம செய்யற ஒரு தியானத்தை நம்ம ஆரம்பிப்போம். ரெண்டு காரியங்கள் சிந்திச்சு பார்ப்போம். யூஸ்வலா நம்ம நியூ இயருக்கு இல்லைங்களா, ஒன்னு என்ன பார்ப்போம், லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, வரப்போற லுக் பேக் இல்லைங்களா, உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு ஆகாய் சொல்றார். அந்த லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு அதை பார்த்துட்டு வரப்போற வருஷம் நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புறோம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, 365 நாட்கள், 12 மாசங்கள், 52 வாரங்கள், 8765 மணி நேரம், அவர்ஸ் நாட்கள் அவர்ஸ் சாரி 525948 மினிட்ஸ் போயிருச்சு இல்லைங்களா, போயிருச்சு. அவ்வளோ டைம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா தேவ ராஜ்யத்துக்குரிய மக்கள் நம்ம அவ்வளோ 365 நாள் போயிருச்சு. அந்த 365 நாள்ல நம்ம என்னத்தை அடைஞ்சோம் நான் யோசிச்சு பார்க்கறேன். என்னுடைய பர்சனலா நான் பண்ண தியானத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணி பார்க்கறேன். நான் என்னத்தை அடைஞ்சேன் 365 நாள்ல யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு நாள் வரப்போகுது நியாய தீர்ப்பு நாள்னு வரப்போகுது. அந்த நாள்ல ஆண்டவர் கொடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கும் நாளுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கிற ஒரு நாள் வரப்போகுது. ஆண்டவர் அந்த 365 வருஷத்துக்கு எனக்கு கணக்கு கொடுக்க சொன்னார்னா, நான் எப்பேற்பட்ட கணக்கை நான் கொடுப்பேன்? எப்படி ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பேன்? எப்படி அவருடைய ராஜ்யத்துக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன், எப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு நான் என்ன என்னத்தை கணக்கு கொடுப்பேன்? எவ்வளவு தீவிரமா நான் உழைத்திருக்கிறேன் கணக்கு கொடுப்பேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியும் ரொம்ப உங்களுக்கு சோர் வலிச்சிடும். ஐயோ நல்லா என்கரேஜிங் உற்சாகமா ஒரு சாமன் சொல்லுவாருன்னு பார்த்தா நம்மள சோர் பாக்குறாருன்னு. எனக்கும் ரொம்ப சோர்பா தான் இருக்கு. 365 நாள் போயிருச்சு, ஆனா காலமோ வருஷமோ போயிருச்சு, நம்ம அடைந்ததோ கொஞ்சம் சொற்பம். சில டைம்ல நினைச்சு கையில கூட பிடிக்க முடியாத மாதிரி ரொம்ப சொற்பமா தான் நம்முடைய முன்னேற்றம் இருக்கு. பல ஏரியால நம்ம படிச்சிருக்கலாம், பல விஷயங்கள்ல நம்ம வளர்ந்திருக்கலாம், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தை விட ரொம்ப கொஞ்சம் வளர்ந்திருக்கலாம், சில விஷயங்களை வளர்ந்திருக்கலாம். ஆனா நம்ம இருக்க வேண்டிய விஷயத்துல, வளர வேண்டிய விதத்துல நம்ம வளர்ந்திருக்கிறோமா அப்படின்னா, நம்மள எல்லாம் நம்ம குறைவு தான் சொல்லிக்கணும் இல்லைங்களா. யாருக்குமே அந்த திருப்தி நமக்கு இருந்துடக்கூடாது. ஆ ரொம்ப திருப்தி, இந்த வருஷத்துல புசித்து குடித்து நான் சந்தோஷமா இருப்பேன்னா ரொம்ப வளர்ந்துட்டேன்னு இருந்துச்சுன்னா ஆபத்து இல்ல, திருப்தி இல்ல, ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. நம்ம போக வேண்டிய தூரத்தை பார்த்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஓட வேண்டிய பந்தய பொருளை பார்த்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோ ப்ரோக்ரஸ். நான் என்ன பத்தி சொல்றேன், ரொம்ப ஸ்லோ ப்ரோக்ரஸ். எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆயிருச்சு, எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆயிருச்சு, எவ்வளோ லேசினஸ்ல போயிருச்சு, எவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள்ல நேரம் போயிருச்சு. வெரி சேட் தான் நம்ம அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா. ஆகவே ரொம்ப மூணு விஷயங்களை நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்ல. முதலாவது, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு, நமக்கும் நம்ம சகோதரங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு, நம்மளும் இந்த உலகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, சுவிசேஷ கடமையில இருக்கக்கூடிய முன்னேற்றம். யோசிச்சு பாருங்க, சில கேள்விகளை நான் கேட்டு பாக்குறேன், உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. போன வருஷம் ஆண்டவரோடு நான் இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் நான் நெருங்கி இருக்கிறேனா, ஆண்டவரோடு நெருங்கி வந்திருக்கிறேனா, கேள்வியை யோசிச்சு பாருங்க. ஆமாங்க நெருங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா ஒருத்தர்கிட்ட நெருங்கி வர்றோன்றது எதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? உறவை வச்சுதான் இல்லைங்களா. உறவு, குட் கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு போன வருஷம் ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வர்றதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ரெண்டு சாதனங்கள் என்ன? வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியத்தை நம்ம படிக்கிறது மூலமா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு, ஜபத்தின் மூலமா நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறோம். அந்த கம்யூனிகேஷன்ல எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கிறோம் போன வருஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் போயிருச்சு, பைபிள படிச்சு முடிச்சோமா? போன வருஷம் படிச்சு முடிக்கல. எத்தனை வருஷங்கள் வந்துருச்சு, அத்தனை வருஷங்கள்ல முழுசா பைபிள படிச்சிருக்கிறோமா? அப்ப முழுசா சீரியஸா பைபிள படிக்கலன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவுல நம்ம சீரியஸா இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். சீரியஸா இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை உயிரை கொடுத்து கொடுத்திருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க. இந்த வேதம் நமக்கு கிடைக்கணும் என்பதற்காக அந்த வேதத்தை எழுதி கொடுத்தா நமக்கு வருஷம் வருஷம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த புக்கு தேஞ்சுகிட்டே இருக்கும், செல்ஃபில் டஸ்ட் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் ஒண்டி அதை முழுசா படிக்கவே மாட்டேன். ஒரு வருஷம் இல்லைங்க, எனக்கு 20 வருஷம் கொடுத்தாலும் நான் படிக்க மாட்டேன். அப்படின்னா நம்ம இருக்கிறது யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, வேதத்தை முழுசா படிச்சு முடிச்சிருக்கிறோமா? அதுல பார்க்க முடியும் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. நம்ம ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? உறுதியாக 365 நாள். தானியல் ஒரு நாளைக்கு 3 தடவை ஜபம் பண்ணாராம். நம்ம 365 வாட்டி ஜபம் பண்ணிருக்கிறோமா? மனசாட்சியர் கேட்டு பாருங்களேன், அப்படி பண்ணிருக்குமா? நோ, சேட். அடுத்ததாக நம்ம சகோதரங்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கு? போன வருஷம் நமக்கும் நம்ம சகோதரங்களுக்கும் இருக்கிற அன்பு அதிகமாயிருக்கா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், அதிகமாயிருக்கா? இது வரைக்கும் எப்படி அதிகம் அவருக்கு முதல்ல இருந்ததை விட இந்த வருஷம் நம்ம நெருங்கி போயிருக்கிறோமா? நெருக்கம் ஐக்கியம் வந்து எப்படி வரும்? ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிட்டா வராது. என்ன, ஒருவேளை அவங்களை தனியா நம்ம சந்திச்சு, ஒருவேளை நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறோமா, இல்ல அவங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சி உறவை நம்ம வளர்த்திருக்கிறோமா? அதிகமான அன்பு. எனக்கு போன வருஷம் ஒருத்தரை தெரியறத விட, ஒரு பிரதரை தெரியறத விட இந்த வருஷம் அதிகமா தெரிஞ்சிருக்கா? யோசிச்சு பாருங்க, அப்படித்தானுங்க அன்பு உறவு வளருது. இந்த வருஷம் அது நடந்திருக்கா? எந்த அளவுக்கு ஒரு சகோதரனுடைய மற்ற சகோதரன் மெம்பர்ஸ் சர்ச் மெம்பர்ஸ் உடைய அதிகமான உறவுல ஐக்கியத்துல வளர்ந்திருக்கிறார், அதுல வச்சுதான் நம்முடைய வளர்ச்சியை நம்ம எடை போட முடியும். இன்னொரு விஷயம், சுவிசேஷ வேலையில நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொறுப்பு, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அறியாதவங்களுக்கு நம்ம காஸ்பல சொல்லணும். அவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ, கேட்க மாட்டாங்க நான் சொல்ல மாட்டேன்னு இல்ல, நம்ம சொல்லணும், எப்படியாவது சொல்லணும். ஒரு ட்ராக்கை கொடுத்தோ, பேச முடியல ட்ராக்காவது கொடுத்தியா நீ இல்லீங்களா, ஏதாவது நம்ம செஞ்சிருக்கிறோமா, என்ன செஞ்சோம் போன 365 நாள். எத்தனையோ பேர் தெரிஞ்சவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, அந்த ஆத்மா போயிருச்சு கடவுளை சந்திப்பதற்கு. அந்த எத்தனையோ பேர் இந்த வருஷம் எத்தனையோ பேர் போயிருவாங்க நமக்கு தெரிஞ்சவங்க. நம்ம காஸ்பிள் வேலையில என்ன செஞ்சிருக்கிறோம் போன வருஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துக்கு நீங்க மட்டும்தான் உப்பு, நீங்க மட்டும்தான் ஒளி அப்படின்னு இருக்கிறார் ஆண்டவர். நம்ம மட்டும்தான், வேற யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் அப்படின்னும் போது, நான் மட்டும் இருக்கும் போது எந்த மாதிரி பாதிப்பை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், எந்த அளவுக்கு அந்நியர்களோடு ஒரு அர்த்தமுள்ள ஒரு நல்ல உறவை நல்லுறவை நான் வளர்த்துக்கணும்னு முடிவு செஞ்சிருக்கிறேன் என்ன சுத்தி இருக்கிறவங்கிட்ட. இல்ல இப்ப இருக்கிற ஒரு ஜனங்க பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, ஆனா அவங்க யாருன்னு கூட தெரியாது. நான் கூட அப்படித்தான் ஆயிட்டேன் இந்த இது கார்பரேட் இதுல இருந்ததுனால. ஆனா அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். பக்கத்துல இருப்பாங்க, நம்ம தெருவில் இருப்பாங்க, ஆனா அவங்க யாருன்னு கூட தெரியாது, அவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நம்ம அப்படி இருக்க கூடாது. அப்படி இருந்துகிட்டு எப்படிங்க நம்ம உப்பா இருக்கிறது ஒளியா இருக்கிறது ஒவ்வொருத்தரை பத்தி? அதனால வீடு வீடா நம்ம சுத்திக்கிட்டு அப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு இல்ல. அவங்க யாரு என்ன என்ற அவங்க கிட்ட ஒரு உறவு நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். சில பேர் அந்த மூலையில ஒருத்தர் எங்க வீட்டுக்கிட்ட இருக்காங்க, அவங்கள பார்த்தோம்னா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தான் போயிருவேன் நான். ஆனா இப்போ வளர்க்கணும்னா இப்படி ஏதாவது செஞ்சு ஆகணும், அவங்கள பார்த்து சிரிக்கணும், நானு சிரிச்சு ஹாப்பி நியூ இயர் போய் கை கொடுக்கணும் இல்லீங்களா. ஏதாவது உறவை வளர்த்துக்கிட்டு நமக்கு தெரியாத மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தொந்தரவு அவங்ககிட்ட உறவை வளர்க்கறதுக்கு நம்ம பார்க்கணும், பார்த்து அதை செஞ்சிருக்கிறோமா போன வருஷம். யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்தவ உபசரிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கிறிஸ்தவங்க வீட்டுல அந்த காலத்துல அந்நியர்களும் சரி, ரொம்ப அந்நியர்களை வரவேச்சு 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 அந்த காஸ்பிள் இன்ஃபுளுன்ஸ் அதன் மூலமா செய்வாங்களாம். அதுல நம்ம எவ்வளவு முன்னேறி இருக்கோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியம், பாவத்தை கொள்றதுல நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம். நம்ம பாவங்கள் குறைஞ்சிருக்கா போன வருஷம்? நம்ம பாவங்களுடைய கழுத்துல நம்ம கால் மெதிச்சுக்கிட்டே அந்த பாவத்தினுடைய பலத்தை நம்ம குறைச்சுக்கிட்டே வந்திருக்கிறோமா போன வருஷம்? அதுக்கு இடம் அந்த பாவம் ஆசைப்படுது, பாவ இச்சைகள் இது பண்ணுது, ஆனா அதனோட அதை பலவீனப்படுத்திக்கிட்டு அதை குறைச்சுக்கிட்டு அது அதுக்கு ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம அதை மேற்கொண்டுகிட்டு நம்ம வந்திருக்கிறோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும் பாருங்களேன். இந்த மூணு கடமைகள் ஆண்டவர்கிட்ட, வேத வாக்கியம், ஜபம், காஸ்பல் வேலையில நம்ம ஆர்வத்தோடு இருந்தோம்னா பாவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ரொம்ப உதவியா இருக்கும். இல்ல பாவம் தலை தூக்கிறதுக்கு பாவத்துக்கு கொஞ்சம் இடம் இருக்குன்னா இந்த மூணு கடமைகள்ல நம்ம ஒழுங்கா இருக்க மாட்டோம் பாருங்களேன். அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா போன வருஷம் எப்படி இருந்திருக்குங்க? ரொம்ப சுருக்கமா கேட்கணும்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு வருஷம் 365 நாள் நேரத்தை நம்ம பரிசுத்தமாக்குதலுக்கு பிரயோஜனமா பயன்படுத்தி இருக்கிறோமா, இல்ல அநேக நாட்களை வீண் அடிச்சிருக்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லீங்களா, சிந்திச்சு பார்க்கணும். அதுல முன்னேற்றம் இருக்கா, முன்னேற்றம் இருக்கா? நான் அதனால உங்களை சோர் பார்க்கணும்னு இதை நான் சொல்லல, சிந்திச்சு பார்க்கணும்ன்றதுக்காக சொல்றேன் இல்லைங்களா. யோசிச்சு பார்க்கணும், அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை சரி போகுது ஆண்டவர், சரி போகுது 365 நாள், இன்னொரு 365 நாள் நான் தரேன் உனக்கு. இன்னைக்காவது யோசிச்சு இந்த வருஷத்தையாவது வித்தியாசமா நடத்துவோமா, அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார் இல்லைங்களா. ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம், நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நீங்க யோசிச்சு பார்க்கல, ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய சந்தர்ப்பங்கள் போயிருச்சு, ஏன்னா அதெல்லாம் திருப்பி 2016 திருப்பி வருமா? நம்ம ஆயுசுல இல்ல, உலக சரித்திரத்திலேயே வராது. போயிருச்சு 16, இப்ப 17 வந்திருக்குது. வாட் ஆர் வி கோயிங் டு டூ? அதைத்தான் நம்ம யோசிக்கணும், நம்ம யோசிக்கணும். அந்த பார்வையில நம்ம சிந்திச்சு பார்த்து இந்த வருஷத்துல நம்ம சில தீர்மானங்களை எடுக்கணும் இல்லைங்களா. ரொம்ப 10 தீர்மானத்தை நான் சொல்ல மாட்டேன், ரெண்டே தீர்மானத்தை தான் நான் சொல்லப்போறேன். இந்த வருஷத்துக்கு, இந்த வருஷம் ரொம்ப விசேஷமா இருக்கணும், இந்த வருஷம் சந்தர்ப்பங்களை நம்ம பயன்படுத்தணும்னா ரெண்டு தீர்மானங்களை நம்ம எடுக்கணும். நான் ஏன் எப்படி வளர முடியும் 2017? ஏன் போதுமான வளர்ச்சி எனக்கு இல்ல? வருஷம் 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 வந்தாலும் ஏன் போதுமான வளர்ச்சி இல்ல? ஒரு வருஷத்துல நல்ல தீர்மானத்தை தான் எடுத்து ஆரம்பிக்கிறேன். என்னுடைய போராட்டங்களை நான் சொல்றேன், நல்ல தீர்மானத்தோடு தான் வருஷத்தை ஆரம்பிக்கிறேன், செய்யணும்னு பாக்கிறேன், ஒரு 3 மாசம் செய்யறேன், அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சிருது. ஏன் இப்படி ஆகுது அப்படின்னும் போது இந்த விஷயம் நம்ம மலப்பிரசங்கத்தை சிந்திக்கத்தான் வைக்கணும். திருப்பியும் மலப்பிரசங்கத்துக்கு தான் போகணும். யாக்கோபு சொன்ன மாதிரி ஒரு காரியங்கள்லாம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒருத்தனுக்கு அவன் ஜெபம் கேட்கப்படாது, அவன் விரும்புறது நடக்காது. ஏன் அப்படி நடக்கிறது? காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆசைகள், அவனுடைய வாழ்க்கை நோக்கம் சரியில்லை. பாருங்களேன், அதைத்தான் யாக்கோபு சொல்றார். இப்படி அலமோதுற அவனுக்கு அவன் என்றது நடக்காது, அவன் செய்யற ஜெபம் நடக்காது. ஏன் நடக்கிறதுன்னா, பேஷன்ஸ், உன்னுடைய பேஷன்ஸ் சரியில்லை, வாழ்க்கை நோக்கம் வந்து சரியில்லை. உன்னுடைய வாழ்க்கை நோக்கம், ஹாப்பி நியூ இயர் நம்ம விஷ் பண்றோம், புத்தாண்டு தீர்மானங்கள் நம்ம எடுக்கிறோம். அந்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் யோசிச்சு பாருங்களேன், என்ன ஹாப்பி நியூ இயர், என்ன புத்தாண்டு தீர்மானம், என் உடம்பு இந்த வருஷத்துல ரொம்ப நல்லா இருக்கும், தொப்பையெல்லாம் போய் நல்லா ஸ்டிஃபான வரணும், எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே பைல்மான் மாதிரி நான் இருக்கணும், நான் ஹெல்த்ல ரொம்ப நல்லா இருக்கணும், சிக்னஸ் எல்லாம் போயிடணும், ஹாப்பி நியூ இயர், பீஸ், ஜாய், ப்ராஸ்பரிட்டி, லாங் லைஃப் இல்லைங்களா, இன்னும் ப்ராஸ்பரிட்டி, இன்னும் பணக்கார ஆகணும், வசதியை விட வசதியா அவங்களுக்கு வளரணும் அப்படின்னு தான் நம்ம விஷ் பண்றோமே. ஆனா அந்த விஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சுயநலம் இல்ல, அங்க எங்க கடவுள் இருக்கிறாரு? அதனால தான் யாக்கோபு சொல்றாரு, இந்த மாதிரி விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒன்னும் நடக்க போறது இல்ல. யாக்கோபு தான் சொல்றாரு, இந்த மாதிரி விஷ் பண்ணி இருந்தா ஒன்னும், அதான் லார்ட்ஸ் பிரேயர்ல நம்ம பார்த்தோம், நம்முடைய பிரதான வாழ்க்கை நோக்கம் என்னவா இருக்கணும், தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுறதா இருக்கணும், அவருடைய ராஜ்யம் வருவதா இருக்கணும். அதுக்கு தான் எனக்கு பீஸ் வேணும், அதுக்கு தான் எனக்கு ப்ராஸ்பரிட்டி வேணும், அதுக்கு தான் வேற எல்லாமே எனக்கு வேணும். அது இல்ல, இதெல்லாம் தேடிக்கிட்டே வாழ்க்கையெல்லாம் விஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், ஆயுசெல்லாம் பீஸ் இல்லாம தான் செத்து போக போறேன். நம்முடைய வாழ்க்கை நோக்கம் சரி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? கடவுளுடைய நாமம் பரிசுத்தப்படணும். அவருடைய நாமம் எப்படி பரிசுத்தப்படும்? அவருடைய ராஜ்யம் வரணும். அதான் மலப்பிரசங்கத்துல படிச்சுக்கிறோம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பீஸ் எப்படி வரும், சமாதானம் எப்படி வரும், ஹெல்த் வரும்ன்றத கவலைப்படாதீங்க. என்ன சொல்லி கொடுத்தார் ஆண்டவர் மத்தேயு 6:25 படிங்களேன். அதுக்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, புது இயரை பத்தி, நியூ இயரை பத்தி கவலைப்படாதீங்க, என்ன நடக்குமோன்னு. நீங்க கவலைப்பட வேண்டியதெல்லாம் என்ன? 33:6:33
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
முதலாவது நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தையோ நீதியோ முதல்ல தேடணும், அப்புறம் நியூ இயர் பீஸ், ஜாய், ப்ராஸ்பரிட்டி அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனா நம்ம அதையே பற்றி விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது சரி வராது இல்லைங்களா. அதனால நம்முடைய வாழ்க்கை நோக்கம் சரி இருக்கணும். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு பிளஸ்ட், இதுவரைக்கும் இல்லாத 2017 முன்னேற்றம் வேணும், ஆவிக்குரிய செழிப்பு வேணும், ஆசீர்வாதம் வேணும்னா இந்த மனசுல ஆரம்பிங்க. முதலாவது நான் தேவ ராஜ்யத்தை முதலாவது தேடணும், அதுதான் ஆரம்பிக்கணும் இல்லைங்களா. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க, அப்படித்தாங்க இந்த வருஷம் விசேஷமா மாற முடியும். நம்மளுடைய மிகப்பெரிய கவலை இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது என்னவா இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யம், அதுல தான் நம்ம ஆரம்பிக்கணும். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வரணும். கடவுளுடைய நாமம் பரிசுத்தப்படணும்னா தேவனுடைய ராஜ்யம் வரணும். தேவனுடைய ராஜ்யம் வரணும்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்தா, கனவு கண்டுகிட்டு இருந்தா தேவனுடைய ராஜ்யம், ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தா மாத்திரம் தேவனுடைய ராஜ்யம் வராது. எப்படி தேவனுடைய ராஜ்யம் வரும் அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு நான் ஒரு விஷ் ஒன்னு ஏற்படுத்தி இருக்கிறேன், எல்லாரையும் அப்படித்தான் விஷ் பண்ணலாம் நினைச்சேன். ஹாப்பி வயலண்ட் நியூ இயர், ரொம்ப வினோதமா இருக்கும். தமிழ்ல எப்படி சொல்லணும்னா, ஒரு ஒரு பலவந்தமான புத்தாண்டு, பலவந்தமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன அது? பலவந்தமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னா என்ன? ஒரு வசனத்தை படிப்போம், லூக்கா 16:16.
நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள்.
ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்றாரு, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடு வந்து யோவான் ஸ்தானா வரைக்கும் இருந்துச்சு. ஆனா யோவான் ஸ்தானா வந்த பிறகு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம், ஆண்டவருடைய ராஜ்யம் வந்து சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதனோட மகிமை, அதனோட ஆவிக்குரிய ஆசிர்வாதம், வெகுமதி, எண்ணி முடியாத மதிப்பு வந்து காஸ்பிளாக தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்படுது. தேவனுடைய ராஜ்யம் என்ன தெரியுமா? அது பெரிய குட் நியூஸ், அது பெரிய ஆசிர்வாதமானது. அது அறிவிக்கப்படும் போது என்ன நடக்குது? யாவரும் அதிலே பிரவேசிக்கிறார்கள். அப்படின்னா யோவான் டைம்ல பார்த்தோம்னா ஊரெல்லாம் வந்துருச்சு அந்த டைம்ல, இல்லீங்களா? யோவானே ஆச்சரியப்பட்டார், ஜான் தி பேப்டிஸ்டே ஆச்சரியப்பட்டார், பரிசேயர்ங்க கூட வந்துகிட்டு இருக்காங்களே. அவங்களை திட்டினார், உங்களை யார் வர சொன்னது? என்னன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் வராங்க, எல்லோரும் நுழையிறாங்க. எப்படி நுழைஞ்சாங்க? அதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் வரும்போது அவ்வளவு பெரிய எழுப்புதல் வந்ததுக்கு காரணம் என்ன? என்ன சொல்றாரு அதுல? எப்படி நுழைஞ்சாங்க? யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அவ்வளவு பெரிய தேவனுடைய ராஜ்யம் அந்த காலத்தில் இறங்கி வல்லமையா மனிதர்கள் அதுக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்ன? பலவந்தமான்ற வார்த்தை, பலவந்தமான்ற ஒரு வார்த்தை. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பல வார்த்தைகள் இருக்கு. They are violently pressing into the kingdom of God. பலவந்தமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்துகிட்டு இருக்கிறார்கள். அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முதலாவது தேடணும் இந்த வருஷத்துல. தேடணும்னா எப்படிங்க? இந்த சர்மன் முடிச்ச பிறகு நாம் போய் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, காலில் எந்திரிச்சு தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, எங்க போனாலும் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக சாமியார் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா முடியாது. என்ன செய்யணும்? பலவந்தம் இருக்கணும். பலவந்தம்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வயலண்ட், அதான் போட்டிருக்கு. வயலண்டா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வளர முடியும்ன்றார் யோவான். நீங்க கேட்டு பார்க்கணும், நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல வயலண்டா பலவந்தமா பிரவேசிக்கிற மக்களா, பலவந்தமா அதுக்குள்ள வளர்ற மக்களா அப்படின்னு இந்த புத்தாண்டு வருஷத்துல ரெண்டு தீர்மானங்களை எடுக்கணும். ரெண்டு தாட்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன், ரெண்டு தீர்மானங்கள். முதலாவது பலவந்தமான புத்தாண்டு, ஒரு வயலண்ட் நியூ இயரா ஸ்பிரிச்சுவலா இந்த வருஷம் இருக்கணும். ரெண்டாவதாக இந்த வருஷத்துல நம்மளை நம்மளே தேவ பக்தி உள்ளவர்களா இருப்பதற்கு நம்மளை ட்ரெயின் பண்ணும். வயலண்ட் நியூ இயர், ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு பி காட்லி. இந்த ரெண்டு தாட்ஸ்ல நான் தலைப்புல சில காரியங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துல நுழைவதற்கு வளர்வதற்கு ரகசியம் யோவான் ஆண்டவர் இதுல என்ன சொல்றாரு? பலவந்தமா, பலவந்தமா. குளிரும் இல்லாம அனலும் இல்லாதவங்க தேவனுடைய ராஜ்யத்துல நுழைய முடியாது, வளர முடியாது, அதுல அவ்வளவு முன்னேற முடியாது. பலவந்தமா இருக்கக்கூடியவங்க தான் அதுல நுழைய முடியும். பாருங்களேன், கனவு காண்றவங்க அதுல வர முடியாது. சரி, பலவந்தமானா என்ன? பலவந்தத்துல என்ன அடங்கி இருக்கு? அந்த வார்த்தையை புரிஞ்சுக்க பார்ப்போமே. முதலாவது பலவந்தமானா, அந்த முதலாவது அதுல ஒரு ஆழமான, ஒரு பலமான ஒரு ஆசை அதுல இருக்கு. எந்த மனுஷன் பலவந்தமா ஒரு காரியத்தை செய்வானா, ஒரு காரியத்தினுடைய மதிப்பு, அதனோட ஆசை, அதனோட ஆர்வம் அவனுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுல பெரிய ஆசை அவனுக்கு வந்துருது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பெரிய ஆசை வந்தவன் தான் அதுல பலவந்தமா நுழைவான். அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மேல ஒரு வெறி, ஒரு பேஷன். பாருங்களேன், எந்த ஆசை? நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. என்ன? இந்த நியூ இயர் அப்படி இருக்கணும், பைபிளை படிச்சு முடிச்சிடணும், அந்த பண்ணி முடிச்சிடணும், நிறைய ஆசைகளை வளர்த்துக்கணும், ஒழுங்கா டெய்லி ஜபிக்கணும், அதை பண்ணணும், அவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முன்னேற்றம் இருக்கணும்னு. அது எதுவுமே நிறைவேறாத போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆசையில பலவந்தம் இல்லை, பலவந்தம் இல்லை. அந்த ஆசை வெறும் விஷ்வல் திங்கிங்னு வாங்க, அதாவது கனவு, அவ்வளவுதான். ஒரு ஆசைங்க, எனக்கு ஒரு 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 பிச்சைக்காரனுக்கு ஒரு அமெரிக்கா பிளெயின்ல போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆசை. நான் பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிக்கணும்னு. ஆனா அதுல ஒரு பலவந்தம் இல்லை. பாருங்களேன், பலவந்தம் இல்லை. அதான், நமக்கு பல ஆசைகள் இருந்தாலும் அதுல பலவந்தம் இருக்கணும். அந்த ஒரு முதலாவது ஆசையில தான் அது ஆரம்பிக்கிறது. பாருங்களேன், நிறைய பேரு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு ஆசை இருக்கு, என்ன ஆசை? நான் நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போனங்க. நரகத்து கொண்டு போயிடக்கூடாதுங்க, அந்த ஆசை எனக்கு இருக்குங்க. அந்த ஆசை யாருக்குத்தான் இல்ல, யோசிச்சு பாருங்களேன். ஒரு கத்தோலிக்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசை நம்ம வாழ்க்கைய பாதிக்குதா? அந்த ஆசை நம்ம வாழ்க்கைய பாதிக்குதா? இன்னும் சில பேருக்கு அந்த ஆசை வந்து இன்னும் கொஞ்சம் தாண்டி என்ன பண்ண வைக்குது அவங்கள? ஒருவேளை அவங்க சடங்காச்சாரம் ஞானஸ்தானம் எடுக்கலாம், சபைக்கு ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரலாம், கம்யூனியன் எடுக்கலாம், அப்பப்போ பைபிளை படிச்சுக்கலாம். அதெல்லாம் ஓரளவுக்கு தான் ஆசை, பலவந்தமான ஆசைன்னு அதை சொல்லவே முடியாது. பாருங்களேன், பலவந்தமான ஆசைன்னு சொல்லவே முடியாது. ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டு வாழ்க்கையில ரொம்ப கேர்லெஸ்ஸா எந்த விதமான முயற்சியும் இல்லாம இருக்கலாம். எந்த விதமான முயற்சியும் எல்லாம் இருக்கலாம், கொஞ்சம் கூட எஃபர்ட் ரொம்ப குறைவு. எப்போ பிரேயர் பண்றது, எப்போ படிக்கிறது, ஆனா பலவந்தமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைகிறார்கள். பிரெஸ்ஸிங் இன் டு த கிங்டம் ஆஃப் காட், அவங்கள சொல்லவே முடியாது. வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை, சபையை அட்டென்ட் பண்ணுவாங்க, நல்லா நிம்மதியா வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் வார வாரம் அவங்க வேலை அது இதுன்னு முடிச்சு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை டைம் கிடைக்கிறப்ப ஜபம். அப்படியெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது. அதுவா பலவந்தமா நுழையிறது? அது இல்ல, அது ஒரு டீசென்டான லைஃப். அது ஒரு ஆசை இருக்குது பரலோகத்துக்கு போகணும்னு, அப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது. பலவந்தம் அதுல இருக்கணும். முதலாவது அதான் பாக்குறோம், பலவந்தம் அதுல பாக்குறோம். அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யத்துல பலவந்தமா நுழையிறதுன்னா அந்த ராஜ்யம் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை எவ்வளவு பயங்கரம், அதனுடைய அவசியம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து அது மனசுல நல்லா கிரகித்து கொண்டவங்க தான் அப்படி நுழைய முடியும். தேவனுடைய ராஜ்யத்துல வளர்றவங்க, வளர விருப்பம் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கவலையே தேவனுடைய ராஜ்யத்து குறித்து தான். மற்ற கவலைகள் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான். பாருங்களேன், ஒரு காரியத்தை இந்த உலகத்திலையும் பார்க்கிறோம், பெரிய காரியங்கள் இந்த உலகத்தில் அடைஞ்சவங்கன்னு பார்த்தோம்னா 101 காரியத்தை குறித்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. மற்றதெல்லாம் அப்புறம் தான். இது ஒன்று தான் எனக்கு, இது ஒன்று நான் அடையணும், அடையணும்ன்ற எந்த சக்சஸ்ஃபுல் மனுஷங்க எல்லாரும் பார்த்தோம்னா அப்படித்தாங்க இருந்திருக்காங்க. இது ஒன்று நான் அடையணும், மற்றதெல்லாம் எனக்கு அப்புறம் தான். அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை வச்சிருக்கிறவங்க தான் பலவந்தமா நுழையிறவங்க. பாருங்களேன், எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, இது ஒன்று தான். மற்ற கவலைகள்லாம் அவங்களுக்கு அப்புறம் தான். அவங்கள ஒருவேளை கேட்டோம்னா, வேற எதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? இல்லங்க, என் வாழ்க்கையின் குறிக்கோள் தேவனுடைய ராஜ்யம் தான், அது மேலதான் எனக்கு வெறி. அவங்க கிட்ட கேட்டோம்னா, என்னங்க இத பத்தி என்ன செய்ய போறீங்க, அதை பத்தி என்ன செய்ய போறீங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், இது என்ன அவங்க, அதெல்லாம் கொஞ்ச நாள், எத்தனை நாள் அப்படி எல்லாம் இருக்க போகுது, அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல, எத்தனை நாட்கள் அப்படி இருக்க போகுது, மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தேவையானது ஒன்றே என்ற ஒரு ஒன்றே நோக்கத்தோடு போறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பலவந்தமா நுழையிறவங்க. ஒன் திங், அப்படி இருந்தாதாங்க நம்மளும் முன்னேற முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா? நான் சொன்ன மாதிரி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நுழையறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும், அது குறித்த பெரிய ஆசை இருக்கணும். ஆசை, அந்த ஆசையோடு, ரெண்டாவது வெறும் ஆசையோடு இருந்தா பத்தாது, அந்த ஆசையோடு ஊக்கமான உறுதியான தீர்மானம் இருக்கணும். நிறைய டைம்ல நம்முடைய தீர்மானங்கள் நிறைவேறாம போறதுக்கு நமக்கு அது மேல ஆசை இல்லாததுனால தான். புத்தாண்டு தீர்மானம், சிகரெட் நான் குடிக்கூடாது, ஆனா சிகரெட் குடிக்கிறதுல ரொம்ப ஆசை இருக்குது. அது தீர்மானம் நிறைவேறுமா? இருதயமும் மனசும் ஒத்து போகணும், அப்பதான் ஒரு தீர்மானம் வேலை செய்யும் இல்லைங்களா? இருதயம் ஒத்து போகணும், இது மேல தேவனுடைய ராஜ்யத்தின் மேல ஆசையோடு நிக்க கூடாது, உறுதியான ஊக்கமான ஒரு தீர்மானம் இருக்கணும். பாருங்களேன், இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா வல்லமையா கிரியை செய்ய முடியும். பாருங்களேன், ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 27:4, இங்கிலீஷ்ல கூட படிக்கலாம். சங்கீதம் 27:4,
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன்.
பாருங்களா, கர்த்தர் இடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இங்கிலீஷ்ல எப்படி வருது?
One thing I have desired.
ஒரு டிரான்ஸ்லேஷன், ஒன் திங் ஐ ஹவ் டிசைர்ட், நான் ஒரு காரியத்தை குறித்து கர்த்தரிடத்தில் ஆசைப்பட்டேன்,
அதையே நாடுவேன். பாருங்களா, அங்க ஆசையும் தீர்மானமும் ரெண்டும் இருக்கு, டிசையர் அண்ட் ரெசல்யூஷன் இல்லைங்களா, அது ரெண்டும் இருக்கு. ஒன்றே நாடுவேன், ஒன்றே நாடுவேன். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது 101 காரியங்கள் உங்க மனசுல வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா திஸ் வில் நாட் பி ஹாப்பி நியூ இயர். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அது ஒன்றே தேவையானது, ஒன்றே ஒன்றுதான் தேவையானது, அது ஒண்ணுதான் மனசுல இருக்கணும். மத்ததெல்லாம் அவர் பாத்துக்கிறார் இல்லைங்களா, மத்ததெல்லாம் பாத்துக்கிற தேவனுடைய ராஜ்யம் நம்ம மனசுல அது குறித்த ஆசை இருக்கணும். ரெண்டாவது அதையே நாடுவேன்ற தீர்மானம் இருக்கணும். என்னால் முடிஞ்ச முயற்சி அதற்காக செய்வேன், என் பலத்துல என்னால முடியுமோ உச்சகட்ட முயற்சியை அதுக்கு செய்வேன், ஒவ்வொரு கடமையும் அது குறித்து நான் நிறைவேற்றுவேன், ஒவ்வொரு எந்த விதமான பாவங்களை வந்தாலும் அதை மேற்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுவேன் என்ற உறுதியோடு நம்ம ஆரம்பிக்கணும். சரி, ரெண்டு விஷயங்கள், ஆசை தீர்மானம், இது ரெண்டும் எப்படிங்க வரும், எப்படி வரும்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவம், அது எவ்வளவு முக்கியம், அதனோட அவசியத்தை உணர்றதுனால வருது. பாருங்களேன், தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு மதிப்புடையது அப்படின்றத உணரும் போது, சில பேருக்கு ஒரு காரியத்தினுடைய உணர்வு இல்லாத போது அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு அது ஆசை இல்லாத போது அவங்களுடைய தீர்மானம் எல்லாம் வேலை செய்யாது இல்லைங்களா. அதுதான் பாக்குறோம், ஏன் அவன் தீர்மானம் எடுக்கிறான், என்ன தீர்மானம், நியூ இயருக்கு தீர்மானத்துக்கு எல்லாம் கம்மி இல்ல. இந்த வருஷம் நான் பைபிள படிச்சு முடிக்க போறேன், முடிச்சுலதான் போறேன், இந்த வருஷம் என்னதான் ஆகட்டும், இந்த வருஷம் டெய்லி நான் ஜெபம் பண்ண போறேன், அதை அணிஞ்சு போவேன், இதை அணிஞ்சு போவேன்னு சொல்லிக்கிட்டு அந்த தேவ ராஜ்யத்தின் மேல ஆசை ஆர்வம் அதனோட மதிப்ப உணர்வு இல்லைன்னா நம்மளை நாமளே வஞ்சித்துக் கொள்றோம், நம்மளை நாமளே வஞ்சித்துக் கொள்றோம், அப்படி நம்ம செய்ய முடியாது. பாருங்களேன், தீர்மானம் நம்ம எடுக்கணும்னா நம்ம மனசு ஒரு காரியத்தை குறித்து அதன் ஆசையில நிறைஞ்சிருக்கணும், ஆர்வத்துல நிறைஞ்சிருக்கணும், அப்பதான் அதை எடுக்க முடியும் இல்லைங்களா. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துல நுழையிறது பலவந்தமாய் நுழையணும். ஒன்னு அதுல ஆசை இருக்கணும்னு பாக்குறோம், பலவந்தமா இருக்கிறதுல. ரெண்டாவது தீர்மானம் இருக்கணும்னு பாக்குறோம். மூணாவது, எந்த மனுஷனுக்குள்ள ஒரு காரியத்தை குறித்த ஆசை, ஒரே தீர்மான ஆசை, நமக்கு ஆசைகள் பல 100 விஷயத்துல ஆசை இருக்கிறதுனால ஒரே விஷயத்துல அந்த ஆசையெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது கஷ்டம். அப்படிதான் வைக்கணும், இது என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணும், அது வருத பார்க்கணும், அது வளருத பார்க்கணும். அந்த ஆசை இருந்து அந்த ஆசையோடு தீர்மானம் இருக்கணும் இல்லைங்களா. தீர்மானம் இது ரெண்டும் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ பெரிய முயற்சிகள் அந்த மனுஷனுக்குள்ள பார்க்கலாம், பெரிய முயற்சிகள். பாருங்களேன், இது ரெண்டும் இல்லாததுனாலதான் முயற்சிகள் இருக்கிறது இல்ல. எக்லிசியாஸ்டஸ் பிரசங்கியில ஒரு வசனம் இருக்கு, 9:10 படிங்களா.
செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு
செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நீ எப்படி செய்யணும், உன் முழு பலத்தோடு செய், முழு பலத்தோடு செய். ஸ்ட்ராங்கான ஆசை, உறுதியான தீர்மானம், ரெண்டுமே இருந்துச்சுன்னா சொல்லி முடியாத முயற்சிகள் தெரியும். எங்க இது ரெண்டும் இருக்கோ அங்க பயங்கரமான முயற்சிகள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பாருங்களேன், இன்னொரு வசனம் படிப்போம், நீதிமொழிகள் 2:1 படிங்களா.
என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவார்.
இந்த வசனத்துல ஆசையும் தீர்மானமும் ரெண்டும் இருக்கு. ஆசை வந்து உன் செவியை சாய்த்து உன் இருதயத்தை அதன் பக்கம் திருப்பி, அதான் ஆசை. அதை பத்தி சிந்திச்சு பாரு, அதை பத்தி ஆசையை வளர்த்துக்க. அது வந்தா உன் வாழ்க்கையில எவ்வளவு நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கும், எவ்வளவு நீ பாவங்களை மேற்கொண்டு தேவ ராஜ்யத்தை பரப்புற எவ்வளவு பெரிய மதிப்பது. உன் பேரு போயிரும், வாழ்க்கை போயிரும், உன்னிட்டெல்லாம் ஒன்னெல்லாம் போயிரும். தேவ ராஜ்யத்துக்கு வாழுகிறவனே நித்தியமா வாழுவான். அதுதான் அதை பத்தி உயர்வான ஆசைகளை வளர்த்துக்க, தேவ ராஜ்யத்தை குறித்த ஆசைகள் வளர்த்துக்கிட்டு அடுத்ததாக என்ன செய்யணும், ஆசையோடு நிக்காம அங்க முயற்சியும் வருது பாருங்களேன். உன் முழு பலத்தோடு கூக்குரலிட்டு பொன்னை வெள்ளியை தேடுகிறது போல, பொக்கிஷத்தை தேடுறது போல தேடு முயற்சிகளும் அதுல வருது பாருங்களேன். இது ரெண்டும் இருக்கணும். தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவ ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்கணும்னா பலவந்தமா பிரவேசிக்கணும். பலவந்தமா பிரவேசிக்கிறதுக்கு என்ன வேணும்? முதலாவது பயங்கரமான பத்தி எறிகிற ஆசை, ரெண்டாவது தீர்மானம். அந்த தீர்மானம் ஆசை இருக்கும்போது பெரிய முயற்சிகள் நமக்கு வெளியே வரும். இது ரெண்டும் மாத்திரம் இல்லாம அந்த இது இருக்கும்போது அதுக்கு தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா எந்த தடைகள் வந்தாலும் அதை ஒடிச்சு எரிஞ்சுக்கிட்டு போற பலன் இது தான் கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, ஏன் தேவ ராஜ்யத்துக்குள்ள பலவந்தமா பிரவேசிக்கணும்? தேவ ராஜ்யத்துக்குள்ள போறது வந்து ரொம்ப ஈஸியான திறந்த கதுவா இருந்துச்சுன்னா பலவந்தமா பிரவேசிக்கிற அவசியம் இருக்குமா? இருக்குமா? ஈஸியா போயிடலாம். இவர் என்ன சொல்றாரு, தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா பல தடைகள், பல தொந்தரவுகள், பல பிரச்சனைகள் நமக்கு வந்தே வரும். அந்த தொந்தரவுகளை மேற்கொண்டு போகக்கூடியவன் அதை பலவந்தமா பிரவேசிக்கிறவனால தான் போக முடியும். அதான் அவர் சொல்றாரு இல்லைங்களா. பாருங்களேன், எவனுக்கு ஒரு ஈடுபாடோடு ஊக்கத்தோடு தீர்மானத்தோடு போறவன் தான் அந்த தடைகளை ஒடிச்சு எரிஞ்சுக்கிட்டு போக முடியும். மற்றவர்கள், இந்த ஊக்கம் தீர்மானம் பலவந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் நின்னு போய் பின்வாங்கி போயிருவாங்க. ஆனா எவனுக்கு இந்த ஊக்கம் இருக்கோ, இந்த பலவந்தமா போறவன் இருக்கிறான்னா அவன் தான் தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஏன்? அதுக்கு வரக்கூடிய தடைகள் ரொம்ப பெருசு, தடைகள் ரொம்ப பெருசு. அநேக பேர் தங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமான காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும் தேவ ராஜ்யத்துக்குள்ள போறது. யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய இயற்கைக்கு விரோதமா செய்யற காரியங்கள் இருக்கும், அது பலவந்தமா இல்லாதவர்களை அது முன்னே எடுத்துட்டு போக முடியாது. பாருங்களேன், உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்போமே, நமக்கு இயற்கைக்கே பிடிக்காத ஒரு காரியம் நம்ம செய்யணும் தேவ ராஜ்யத்துக்குள்ள வளரணும்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு நிறைய பேருக்கு படிக்கிறது பிடிக்காது. பிடிக்குதா? எத்தனை பேருக்கு படிக்கிறது பிடிக்கும்? பிடிக்காது, படிக்கிறது பிடிக்காது. ஆனா பலவந்தமா இருக்கிறவன் அந்த படிக்கிறதையும் கத்துக்குவான், மற்றவனுக்கு அது முடியாது, அதோடு அவன் நின்று போவான். அவனுடைய தேவ ராஜ்யத்தின் முன்னேற்றம் அவ்வளவுதான். ஆனா பலவந்தமா இருக்கிறவ, உக்கிரமா இருக்கிறவ எந்த தடையும் நிக்க வைக்காது, அவன் படிச்சு முன்னேறுவான். பலவந்தமா இருக்கிறவன், ஒருவேளை சில பேருக்கு தேவ ராஜ்யத்துல போகும்போது நம்மளுடைய வசதியில நம்ம கொஞ்சம் இழக்க வேண்டியதா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது நின்று நிக்க வச்சிடும். ஆனா பலவந்தமா இருக்கிறவன் அதையும் விட்டுட்டு முன்னாடி போக பார்ப்பான். இன்னும் சில பேருக்கு ஒருவேளை நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழையிறது மத்தவங்க பார்க்கும் போது நம்மள கேவலமா நினைப்பாங்க, நம்மள வினோதமா நினைப்பாங்க, நம்மள கேலி கூட பண்ணுவாங்க. ஆனா பலவந்தமா இருக்கிறவன் அது குறித்து கவலைப்படுவானா? நோ. இது எது குறித்து அவனுக்கு கவலை இல்லை, ஒன்றே நாடுறவன். மற்றது எல்லாத்தையும் ஒடிச்சு எரிஞ்சுக்கிட்டு போனோம்னா தேவ ராஜ்யத்துக்குள்ள இந்த பலவந்தம் இருந்தாதாங்க முடியும். புரிஞ்சுக்கணும், இது பலவந்தம் இருக்கணும். இந்த பலவந்தம் மற்ற தடைகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு அந்த எபிரேயர்ல போட்டிருக்கிற மாதிரி பாரமான யாவற்றையும் தேவராஜ்யத்துக்குள்ள ஓடாதபடிக்கு என்ன பாரம் படுத்துது? ஒருவேளை அது தங்க பையா இருக்கலாம். ஒரு பைய என்கிட்ட வச்சுட்டு இருக்க, அது ஃபுல்லா என்ன இருக்குது? தங்கம். அவர் என்ன சொல்றாரு, தேவராஜ்யத்துக்கு போறதுக்கு அது தடையா இருந்துச்சுன்னா அது தூக்கி போட்டு ஓடு. இயேசு சொல்றது என்ன சொல்றாரு, உன் கையை உனக்கு இடரலா இருந்துச்சுன்னா பலவந்தமா இருக்கிறவன் தான் அதை வெட்டுவான். மத்த வெட்டுவானா? அவன் மனசாட்சிக்கும் அவன் பாவத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தன்னைத்தானே வஞ்சித்துக்கொண்டு மனசாட்சியோடு டபாய்ச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இதெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுற முடியுமா? அதெல்லாம் அப்படி பண்ணிட முடியுமா? அதெல்லாம் அவ்வளவு பரிசுத்த ஆயிட முடியுமான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே முன்னேறாம தான் இருப்பான். ஆனா ஒரு பலவந்தமா இருக்கிறவன் தான் இதெல்லாம் ஒடிச்செறிஞ்சுக்கிட்டு முன்னாடி போக முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா பலவந்தம் எவ்வளவு அவசியம்? புதிய வருஷம் பலவந்தமான வருஷம் இருக்கணும் நமக்கு. வயலண்ட் இயர். தேவராஜ்யத்துக்குள்ள வளரணும்னா அப்படித்தாங்க இருக்க முடியும். அவன் மற்றவர்கள் கடந்து முன்னேற முடியாத தடைகள், கடக்க முடியாத, கடந்து முன்னேற முடியாத தடைகள் வந்து இந்த பலவந்தமா இருக்கிறவன் அவனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஆசை தீர்மானத்தை வச்சுக்கிட்டு அவன் ஒடிச்சு முன்னேறி போவான். ஆனா மற்றவர்கள், அவங்களுக்கு அது இடரலா இருக்கும், தடையா இருக்கும். அவங்களில் இருக்கக்கூடிய இச்சைகள் எவ்வளவு வாட்டுது நம்மள, எவ்வளவு தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு நம்மளை இழுத்து, உலக இச்சைகள் நம்மளை இழுக்குது. அதெல்லாம் பலவந்தம் இல்லாம எப்படிங்க அதெல்லாம் மேற்கொள்ள முடியும்? குளிரும் இல்லாம அனலும் இல்லாம அன்னைக்கோ இன்னைக்கோ ஜபம் பண்ணிக்கிட்டு எப்பவோ ஒரு நாள் பைபிளை படிச்சுக்கிட்டு இருந்தா யாரு தேவராஜ்ய, அவனா தேவராஜ்யத்துக்குள்ள போறவன். பலவந்தமாய் பிரவேசித்தார்கள் இயேசு சொல்றார். எப்ப சொல்றாரு தெரியுமா? அவர் பணக்காரன் அவர்கிட்ட வந்துட்டு போகும்போது வர்றான், நான் தேவராஜ்யத்துக்குள்ள வரணும்ன்றான். அவர் என்ன சொல்றாரு? சொத்தெல்லாம் வித்துட்டு வாங்கிறார். அவன் மூணு மூஞ்சி வச்சுட்டு போயிடுறான். அப்ப அததான் சொல்றாரு, தேவ ராஜ்யத்துக்குள்ள பலவந்தமா வரவன் தான், தடைகள்லாம் உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு வரவன் தான். பாருங்களேன், இச்சைகள் அநேக நாட்களா பழகி போன பழக்கங்கள், செல்ல பாவங்கள், எத்தனை நியூ இயர் வந்தாலும் அந்த பாவங்கள்லாம் போவாது. சோம்பேறித்தனம், நம்முடைய சுக வசதி அதெல்லாம் விட்டுட்டு நம்ம முன்னேறணும்னா பலவந்தம் தேவைங்க. வி நீட் வயலன்ஸ் இல்லைங்களா, ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ் தேவை. இல்லைனா பரலோகத்தை நம்ம அடைய முடியாது. சாத்தா வந்து பரலோகத்துக்கு போகும்போது பல தடைகள் கொண்டு வருவான். பரலோகத்துக்கு போறவனுக்கு பல சோதனைகள், எப்ப பார் காதல ஓதிக்கிட்டு உலக இச்சைகளை வச்சு இழுத்துக்கிட்டு நம்ம செய்யற வேலை முடியாத வேலை. பரலோகத்துக்கே மோட்ச பிரயாணி புக்க படிச்சீங்கன்னா பரலோக கது உள்ள போற வரைக்கும் சாத்தான் விடுறதில்ல. ஆசைகள் இச்சைகளை கொண்டு வந்து தடைகளை கொண்டு வந்து நீ இதை தாண்டவே முடியாது, மேற்கொள்ளவே முடியாது, சோர்வுகளை கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வரும்போது எவன் தான் இதெல்லாம் தாண்டி பரலோக ராஜ்யத்துல வளர முடியும்? முதலாவது என்ன இருக்கணும்? அவனுக்கு பலவந்தம் இருக்கணும், வயலண்டா இருக்கணும், பத்தி எறிகிற ஆசை. வாழ்க்கையில இது ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி வேற எல்லாமே பாத்துக்கலாம், இதுக்கு முன்னாடி வேற எல்லாமே தற்காலிகம், இதுக்கு முன்னாடி வேற எதுவுமே முக்கியம் இல்லை, இதுக்கு கீழே தான் வேற எல்லாமே அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு உறுதியான ஊக்கமான தீர்மானம். அந்த தீர்மானத்தோடு சேர்ந்த முயற்சி, பயங்கரமான முயற்சி, பயங்கரமான முயற்சி. ஏன் இப்படி தேடணும் தேவராஜ்யத்தை? வேகமா பார்ப்போம். ஏன் இப்படி தேடணும் தேவராஜ்யத்தை தான்? தேவராஜ்யம் இப்படி தேடுவது ஏன்னா அதனோட அவசியம் அவ்வளவு பெருசு, அவசியம் அவ்வளவு பெருசு. ஏன் தேவராஜ்யம் நம்மளுக்கு அழிஞ்சு போகக்கூடிய அவசியம், அது இல்லைன்னா நம்ம அழிஞ்சுதான் போவோம். தேவராஜ்யத்துக்கு வெளியில எங்க நம்ம இருந்தாலும் நம்ம அழிஞ்சுதான் போவோம். தேவராஜ்யத்தின் அவசியம் அவ்வளவு பெருசுங்க. தேவராஜ்யம் இல்லைன்னா பயங்கரமா நம்ம அழிஞ்சுதான் போவோம். ஒரு பசி தாகமா இருக்கிற மனுஷன், பசி இருக்குது, பயங்கரமான பசி மாத்திரம் இல்ல தாகமும் இருக்குது, அவன் எப்படி நடந்துக்குவான்? அவன் பலவந்தமா தான் நடந்துக்குவான் இல்லீங்களா, அவன் ரொம்ப பலவந்தமா தான் நடந்துக்குவான். அப்படி தேவ ராஜ்யத்தின் அவசியத்தை உணர்ந்தவன், தேவ ராஜ்யத்தை விட்டு வெளியே விட்டு வேற எங்கேயுமே சேஃப்டி இல்ல, வேற எல்லாமே வஞ்சனை, வேற எல்லாமே பிசாசனுடைய ராஜ்யம், இதுல எல்லாமே இருள், அது ஒண்ணுதான் பாதுகாப்பு. அதுக்குள்ள இருக்கிற இருந்தாதான் தேவனுடைய வரப்போற உக்கிற கோபாக்கின, வரப்போற பராமரிப்பின் கோபாக்கின எல்லோரையும் வந்து வெட்டப்போகுது, எல்லோரையும் வந்து அழிக்க போகுது. தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் பொழைக்க முடியும் அப்படின்னா அந்த ஊரை, அந்த அடைக்கலாம் பட்டணத்தை தேடி ஓடுவான் பாருங்க. அந்த மாதிரி தேடி ஓடுற அடைக்கலாம் பட்டணம் தேவ ராஜ்யம் தான். அதுல அதோட அவசியத்தை நம்ம உணரணும். ஏன்னா அந்த ராஜ்யத்துல இல்லாம பலவந்தமா அதுல தேடாம நம்ம ஒழுங்கான வருஷம் வருஷம் வந்து நியூ இயர் கொண்டாடி போலாம், ஒரு வாரம் விடாம சபைக்கு வந்து போலாம், ஜபம் பண்ணலாம், பைபிளை படிக்கலாம், ஊக்கத்தோடு தேவராஜ்யத்துல வளரலன்னா ஒரு நாள் கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்ல போறோம். கதவை போய் தட்டி எத்தனை தடவை கதவை தட்டினாலும் அவர் திறக்க மாட்டார். ஆண்டவரே உம்முடைய நாமத்துல ஜபம் பண்ணுமே, உம்முடைய நாமத்துல அதை பண்ணுமே, இதை பண்ணுமே, அற்புதங்கள் செய்துமே, ஜபத்தை விடுங்களேன், சபைக்கு வந்ததை விடுங்களா, அற்புதம் கூட செஞ்சிருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னமே, பேய்களை விரட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது என்ன ஆட்டம் போடுது, பேய் அதை நின்று விரட்டி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டயர்ட் ஆயிடுவான். பேய்களை விரட்டி இருக்கிறோமே, வெளியே போ, கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டார். நீ என்னதான் என் பேர் சொல்லிக்கிட்டு என்னதான் பண்ணிக்கிட்டு இரு, தேவ ராஜ்யத்துல நுழையாதவன், தேவ ராஜ்யத்துல பலவந்தமா நுழையாதவன் வராதன்னு விரட்டிடுவார். பாருங்களேன், அந்த பத்து கன்னியாஸ்திரிகள், அஞ்சு கன்னியாஸ்திரிகள் போன மாதிரி தான், தேவராஜ்யத்துல உள்ளாதவர்களுக்கு இடமே இல்ல. கடவுள் கொஞ்சம் கூட அதுக்கப்புறம் இறக்கமே காட்ட மாட்டார், கொஞ்சம் கூட தயவே காட்ட மாட்டார். சொல்லி முடியாத வேதனை, சொல்லி முடியாத கடவுள். ஒரு யோசிச்சு பார்த்துருக்க, ஒருவேளை நான் நரகத்துக்கு போனேன்னா என்ன ஆகும்? சபையிலிருந்து நரகத்துக்கு போறது எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோம் கிராண்டடுக்கு. நான் சொல்ற பலவந்தமா தேவராஜ்யத்து நுழையாதவங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போறாங்க. ஒரு டீசெண்டா கூலா குளிரம் இல்லாம அனலம் இல்லாம திடீர்னு பரலோகத்துக்கு அவ்வளோ சீப்பா தேவராஜ்யம். நீ உலகத்துல நல்லா இன்பத்தோடு வாழ்ந்து ஒரு இதுவும் தியாகம் பண்ணாம நீ அப்படியே சபைக்கு மாத்திரம் வந்துட்டு போயிட்டீன்னா உனக்கு தேவராஜ்யத்தை கொடுத்துடணுமா நானு அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். தேவ ராஜ்யத்துல பலவந்தமா நுழையிறவன் யார் அவனுக்கு தான் தேவராஜ்யம் கிடைக்கும், அவனுக்கு தான் கிடைக்கும். பாருங்களேன், நரகத்துக்கு போனோம்னா சொல்லி முடியாத வேதனை, எல்லையற்ற விதத்தில் இந்த உலகத்துல நம்மளால கற்பனை பண்ண முடியாத வேதனை அதுல இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், கடவுளுடைய கோபத்தின் அளவு இறக்கமே இல்லாம அவர் கோபம் காட்டுறாருன்னா எந்த அளவுக்கு அந்த கோபம் இருக்கும். அந்த கோபத்தை ஊத்த போறார். புழுவா இருக்கிற ஒரு மனுஷன் அந்த கோபத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை, நரகத்துலதான் பார்க்க போறான். அந்த வேதனையெல்லாம் உணர்ந்தவன் தேவ ராஜ்யத்தை தான் நம்மளை காப்பாற்ற முடியும். தேவ ராஜ்யத்துல அப்படித்தாங்க வளரணும். அது மாத்திரம் இல்ல, தேவ ராஜ்யத்துல ஏன் பலவந்தமா நுழையணும், ஏன்னா நமக்கு நித்திய ராஜ்யத்துக்குள்ள நுழையறதுக்கு கிடைச்ச டைம் ரொம்ப சுருக்கமான டைம். 50 வருஷமே ரொம்ப சுருக்கம். யோசிச்சு பாருங்க, தேவ ராஜ்யத்துல வளரணும்னா 50 வருஷமே சுருக்கம். நமக்கு இன்னும் ஆயுஸ் எத்தனை நாள் இருக்க போகுது? எனக்கு 50 இருக்குமான்னு எனக்கு டவுட், உங்களுக்கு தெரியல. ரொம்ப சுருக்கம் நமக்கு இருக்கிற ஆயுசு 60 வருஷமே. இன்னும் இருக்க போற சுருக்கமான டைம்ல பலவந்தமா பண்ணாதாங்க முன்னேற முடியும் இல்லைங்களா? ரொம்ப ரிலாக்ஸா இன்னுமே பண்ண முன்னேற முடியுமா? பலவந்தமா நம்ம நுழையிறது ரொம்ப அவசியம். சுருக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஆப்பர்ச்சுனிட்டி கேரண்டி கிடையாது. திடீர்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிடலாம். திடீர்னு உன் பொறுமையின் எல்லை, கடவுளுடைய பொறுமையின் எல்லையை தாண்டி அதோடு முடிஞ்சு போலாம் உன் கதை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதனால்தான் பலவந்தமா நுழைய வேண்டியது அவசியம். அது மாத்திரம் இல்ல, அந்த ராஜ்யத்துல நுழையிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். லூக்கா 13:34 படிங்களா. இன்னைக்கு நியூ இயர், எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, அதனால கொஞ்சம் டயர்டாயாம கேளுங்க.
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும், அநேகர் ட்ரை பண்றாங்க. ட்ரையே பண்ணாதவன் எப்படிங்க பரலோகத்துக்கு போவான்? ட்ரை பண்றவனே போறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில யோசிச்சு பாருங்க, அநேகர் உட்பிரவேசிக்கிறார்கள் ஆனா கூடாமல் போகும், கூடாமல் போவோம். ட்ரை பண்றவங்களே முடியாம போகும்போது ஏன் நிறைய தடைகள் வருது? நம்ம இச்சைகள் இழுக்குது, பிசாசு இழுக்குது, பாவம் இழுக்குது, உலக ஐஸ்வர்யம் இழுக்குது, பல காரியங்கள் நம்மள இழுக்குது. போகும்போதெல்லாம் தடைகள், அதெல்லாம் பலவந்த இருக்கிறவன் தான் அதெல்லாம் மேற்கொண்டு மேல போக முடியும், மேற்கொண்டு மேல போக முடியும். யோசிச்சு பாருங்களேன், அது மாத்திரம் இல்ல, அது அடையக்கூடிய சாத்தியம் இருக்கு. அதனால சோர்ந்து போக கூடாது. எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் மோசமான நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பாவமான நிலையில பயங்கரமான நிலையில இருந்தாலும் நம்ம போயிட முடியும். அதனால நம்ம பலவந்தமா போகணும். கடைசியாக ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை இப்படி பலவந்தமா நம்ம நுழையணும்? ஏன்னா அதனோட உன்னத தன்மை. இந்த உலகத்திலேயே எவ்வளோ காரியம் அடையறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்றாங்க, பணக்காரன் ஆகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்றான், ஏன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் எவ்வளோ முயற்சி பண்றாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அடையணுன்றதுக்காக. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஜிம்மில் பாடி வளர்க்கணும்னா எவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு ஜிம் பண்றாங்க, எவ்வளோ இது பண்றாங்க. ஏன் இந்த உலக காரியத்தை அடையறதுக்கு? பரலோக ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னா பலவந்தமா அடைகிறவங்க தான் அதுல நுழைய முடியும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன் அதனோட மதிப்பு அவ்வளவு பெருசு. அது மாத்திரம் இல்ல, அப்படி நுழையிறவங்க தான் அதனோட மதிப்பை அறிஞ்சு நன்றியோடு அதுல நுழைய முடியும். கடவுள் அப்படித்தான் வச்சிருக்கிறார். பலவந்தமா நுழையணும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. ஆர்வமான ஆசை, உறுதியான தீர்மானம், பயங்கரமான முயற்சி, இதுதாங்க கொண்டு போக முடியும் பலவந்தமா நுழையிறது தேவனுடைய ராஜ்யத்தில். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துல நுழையறதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம செய்யணும், அதுதான் பலவந்தமா. ஓகே, முதலாவது ஒரு பாயிண்ட் நான் முடிச்சுட்டேன், இன்னொரு பாயிண்ட் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். ஆகவே இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போது நம்ம மனசுல இருக்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யம், அதை தேடு. அதையும் என்ன போட்டிருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை நாடுங்கள். நாடுறவங்களுக்கு தான் கிடைக்கும், அது தானா வந்து டக்குன்னு இறங்கிடாது. தேவனுடைய நாடுங்கள், அதுக்கு தாங்க நம்மளுக்கு 2017 ஆயுஸ், அதுக்கு தான் முழு வாழ்க்கையும். தேவனுடைய ராஜ்யத்தை நாடணும், நாடுறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அது எப்படி நாடணும்? பலவந்தமா நாடணும், வேற எதுவுமே முக்கியம் இல்லாம நாடணும். அப்படி நாடுறவங்களுக்கு அதை நாடுங்க. ஐயோ இது என்ன ஆகும், ஐயோ புள்ளக்குட்டி கல்யாணம் என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும், அது என்ன ஆகும், இந்த என்ன, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றார் ஆண்டவர் இல்லைங்களா. ஆகவே 2017 நம்முடைய முதல் ரெசல்யூஷன், முதல் தீர்மானம், தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தமா நாடணும். அதனால தான் பலவந்தமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரெண்டாவது, நம்மள தேவ பக்தி உள்ளவர்களா நம்மள ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு தான் 2017 பாருங்கள ஒரு வசனம் இன்னைக்கு படிச்சோம், திமோத்தி 1 திமோத்தி 4 படிங்களா, 4:7
சீர்கேடும் இழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி
தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு பி காட்லி. நம்ம எல்லாரும் ட்ரெயினிங்ல சேரணும். 2017 இஸ் அ ட்ரெயினிங் இயர். ரெண்டாவதாக நம்ம செய்ய வேண்டியது ட்ரெயினிங். நம்ம எல்லாம் ட்ரெயினிங்னா நம்ம நமக்கு தெரிஞ்ச ட்ரெயினிங் எல்லாம் என்ன, கிளாஸ் ரூம்ல உட்காந்து தூங்க வேண்டியதுதான் ட்ரெயினிங். போயிட்டு 3 வாரம் ட்ரெயினிங் முடிச்சுட்டு வந்துட்டேங்க, என்னப்பா பண்ணு, நல்லா தூங்கணும். அந்த ட்ரெயினிங் இல்ல, திஸ் இஸ் அ மிலிட்டரி ட்ரெயினிங். Train yourself. காட்லியா நம்ம இருக்கணும்னா ட்ரெயின் ஆனாதான் காட்லியா இருக்க முடியும். ட்ரெயினிங்க்கு நம்ம போகணும். பாருங்களேன், ட்ரெயினிங் எப்படிப்பட்ட ட்ரெயினிங், திமோத்திக்கு ஒரு சொல்றார், ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு பி காட்லி. தேவ பக்தி உள்ள மனுஷனா இருப்பதற்கு உன்னை பிரயாசப்படுத்து, பிரயாசப்படுத்து. எப்படி பிரயாசப்படுத்துறது படிங்களா, 8வது
சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது.
பாருங்களேன், சரீர முயற்சி, நீங்க பார்த்திருக்கீங்களா, சரீர முயற்சி இந்த ஸ்போர்ட்ஸ்ல செய்வாங்க, மிலிட்ரியில செய்வாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவாங்க. என்ன பாடி வளர்த்து வச்சிருக்காங்க தெரியுமா, ஜிம்ல எல்லாம் பார்த்தோம், என்ன பாடி வளர்த்து வச்சிருக்காங்க, 4 மணிக்கெல்லாம் எந்திரிப்பாங்க, என்ன கண்ட்ரோலா இருப்பாங்க படிங்க.
தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது.
இதுல அத்லட்டிக்ஸ், ஒலிம்பிக்ஸ் அத்லட்டிக்ஸ் ஒரு உதாரணம் எடுக்கிறார். அந்த காலத்துல கிரேக்கு காலத்துல, கிரேக்ல தான் நடக்கும் இந்த ஒலிம்பிக்ஸ்கெல்லாம். அங்க அவர் சொல்றார், அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு உன்னை ட்ரெயின் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, தேவ பக்தி உள்ள மனுஷனா இருப்பதற்கு ட்ரெயின் பண்ணு. அந்த மாதிரி ரொம்ப ரிகரஸ் ட்ரெயினிங் எடுக்கணும். எப்படி எடுக்கணும், யாருக்கு எடுக்கிறது, எனக்கு யாராவது கோச் இருக்கிறாங்களா, என்ன என்ன பண்ணணும், ட்ரெயின் யோர் செல்ஃப். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ட்ரெயினிங் இருக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு, எனக்கு தான் இருக்கு. நான் தான் என்ன முதலாவது நான் தேவ பக்தியில வளரணும்னா முதல் என் பொறுப்பை உணரணும். ஆண்டவரே நான் தேவ பக்தி மனுஷனா மாறணும், தேவ பக்திய மனுஷனா மாறணும்னு ரிலாக்ஸா இருக்கிறது இல்ல, முயற்சி பண்ணணும், ட்ரெயினிங் எடுக்கணும். பாருங்களா, அதனோட பொறுப்பு என்கிட்ட தான். ஜெபம் பண்ணிட்டு விட்டுறது இல்ல, நமக்கு ரொம்ப ஈஸி இல்லைங்களா, ஜெபம் பண்ணிட்டு தேவ பக்தி இல்ல, நான் தான் முயற்சி எடுக்கணும். அதனோட பொறுப்பு முதலாவது என் பொறுப்பை உணரணும். Yourself. Train yourself. முதலாவது தனிப்பட்ட பொறுப்பு. திமோத்தி உன் பொறுப்பு, நீ பக்தியில முன்னேறணும்னா அது உங்ககிட்டதான் இருக்குது, நீ தான் முன்னேறணும். ஆண்டவரை நம்பிட்டங்க, நான் ரிலாக்ஸா இருப்பங்கன்றது இல்ல, முதலாவது நீ எடுக்கணும். பாருங்களேன், அடுத்ததாக ரொம்ப டிசிப்ளின்டா ட்ரெயின் இது எடுக்கணும். நம்ம பாருங்களேன், டிசிப்ளின்றது சில நேரங்களில் வேலையில இருக்குது, ஸ்டடியில இருக்குது, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப குறைவு. நம்ம ரொம்ப ட்ரெயினிங் ரொம்ப குறைவு ஆவிக்குரிய வாழ்க்கையில. இந்த வசனம் வந்து நம்மள முயற்சி செய்ய கூப்பிடுது. ரெண்டாவது, அதுக்கு ட்ரெயினிங்க்கு நமக்கு கமிட்மெண்ட் இருக்கணும். பாருங்களா, ரொம்ப ஒப்பு கொடுத்துருக்கணும். ட்ரெயின் யுவர் செல்ஃப், முதலாவது என் பொறுப்பு, நான் ட்ரெயினிங் பண்ணணும். ரெண்டாவது, அதுக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கணும், ஒப்பு கொடுத்துருக்கணும். இப்போ ஒரு புதிய படம் வந்திருக்கு, யூஸ்வலா அவ்வளவு இது தங்கல்னு ஒரு படம். ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பெண், அவனுக்கு அந்த மனுஷனுக்கு ஒரே கனவு வாழ்க்கையில் கோல்டு மெடல் இந்தியாவுக்கு வாங்கி தரணும், அதான் கனவு. அதுக்கு முன்னாடி வேற எதை குறித்தும் அவன் கவலைப்படலை, எது குறித்தும் கவலைப்படலை. அந்த மெடலை வாங்கணும், எனக்கு பையன் என்ன அவனால வாங்க முடியல, அவன் பையனை வச்சு வாங்கலான்னு பார்க்கறான். பார்த்தா அவனுக்கு பிறந்ததெல்லாம் 4 பொண்ணுங்க. பொண்ணை வச்சுட்டு நான் என்ன மெடல் வாங்க முடியும்னு சும்மா இருந்துட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏன் பொண்ணு செய்ய முடியாதான்னு சொல்லி கிராமத்துல அந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணி எவ்வளவு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கடைசியில ஒரு நாள் கோல்டு மெடல் வாங்குறான் நாட்டுக்கு. உண்மையான கதை, உண்மையா நடந்தது ஆக்சுவலா. ஒலிம்பிக்ஸ்ல ரெஸ்லிங்ல ஒரு பொண்ணு வாங்குச்சு, கீதான். அந்த பொண்ணு புக்கு கூட எழுதியிருக்காங்க. என்ன முயற்சி தெரியுமா? அப்பேற்பட்ட ஒரு கிராம அரியான கிராமம் இருந்து முயற்சிய வாழ்க்கையில ஒரே குறிக்கோள் அடைஞ்சான், அவன் அடைஞ்சான். அந்த மாதிரி தான் ட்ரைனிங் நம்ம பண்ணணும். இதுல சொல்றாரு, உலகத்துல அந்த கோல்டு மெடல் போயிரும், அடுத்த வருஷம் வேற யாராவது வாங்கிட்டு போயிருவாங்க. நித்திய மெடல் வாங்கறதுக்கு உனக்கு ஒரு குறிக்கோள் வேணா, உனக்கு ஒரு ட்ரைனிங் வேணா, ஒரு ஆர்வம் வேணா? வாழ்க்கையில அந்த மாதிரி எஃபோர்ட் போடணும், கமிட்டடா எஃபோர்ட் போடணும். டெய்லி ஒலிம்பிக்ஸுக்கு போறானா, அன்னதின ட்ரைனிங் அதுல இருக்குமானா? எவ்வளவு ட்ரைனிங் இருக்கணும்? ஒரு நாளும் ரிகரஸ் ட்ரைனிங் இருக்கணும். 4 மணிக்கு எந்திரிச்சு ட்ரெயின் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா பக்தி உள்ளவர்களா நம்ம மாறவே முடியாது. நாடகம் தான் போட முடியும். ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு பி காட்லி. பாருங்களேன், 1 கொரிந்தியர் அதை படிச்சு முடிப்போம். 1 கொரிந்தியர் 9:24. தேவ பக்தி அவ்வளவு சீப்பா வந்துடாது, ஈஸியா வந்துடாது. அதுக்கு நம்ம முயற்சி எடுத்து ட்ரெயின் பண்ணாதான் வரும்.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள்.
எல்லாம் ஓடுவாங்க. ஒருத்தன் தான் மெடல் வாங்குவான். சரி,
நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
எப்படி ஓடணும்? ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்குற மாதிரி ஓடணும் நம்ம. அப்படித்தான் ஓடணும் நம்ம. அப்படியா ஓடுறோம் நம்ம? சிட்டி ஸ்டேட் லெவல் இருக்குது, அதுக்கப்புறம் நேஷனல் லெவல் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் லெவல் வருது. நம்ம ஸ்டேட் லெவல்லயே தேர முடியாத அளவுக்கு ஓடனா முடியாது. டெய்லி ட்ரைனிங் எடுத்தா தான் நம்ம ஸ்டேட் லெவல் வர முடியும். ஓடுற அப்படி ஓடுங்கள். அப்புறம்
பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமா இருப்பார்கள்.
எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கமா இருப்பாங்க. அந்த ஆசை, இந்த ஆசை, அந்த இது, இந்த இது, தேவ பக்தியான ஆகணும்னா இதுதான் என்னுடைய நோக்கம். மத்த இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. மத்ததுக்கெல்லாம் அவ்வளவு டைம் கொடுக்க முடியாது. இச்சை அடக்கத்தோடு கண்ட்ரோலா பாருங்களேன், தூக்கம் நல்லா வருது. ஆனா நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறேன். இல்ல, எந்திரிச்சு ஓடுறேன், ட்ரெயின் பண்ணு. ட்ரெயின் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் பைபிள படிக்க, இன்னைக்கு நான் பைபிள படிச்சு முடிக்கணும் அந்த வசனத்தை. இந்த வருஷம் நான் பைபிள படிச்சு முடிக்க போறேன். போன வருஷம் மாதிரி இல்ல. ஐ வில் ட்ரெயின் மை செல்ஃப். என்னதான் ஆனாலும் 5 மணிக்கு எந்திரிச்சு, டைமே இல்ல, டைமே இல்ல நான் சொல்ல மாட்டேன். சொல்லுவானா டைமே இல்லன்னு? இல்ல, எந்திரிச்சு கஷ்டமா இருந்தாலும் ட்ரெயின் காலையில எந்திரிச்சு படிப்பான், காலையில எந்திரிச்சு ஜெபிப்பான். ட்ரெயின் பண்ணணுங்க. பிராக்டிஸ் எப்படிங்க பெஸ்டா காட்லியா வர்றது? எப்படிங்க உலகத்துல பெருசா சாதிக்கிறது? சொல்லுவாங்க பிராக்டிஸ் 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 பண்ணுவாங்க. பிராக்டிஸ் பண்ணணும். அதான் நம்மளும் செய்யணும். பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது இதுல. ஒலிம்பிக்ஸ்ல ஷார்ட்கட் எல்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சா இன்னைக்கும் பண்ணுமா? நேத்து தானே ஜபம் பண்ண, அவ்வளவு நாளும் இன்னைக்கும் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணணும். ஆண்டவர் நியமிச்ச சாதனங்களை பயன்படுத்தி சில நேரங்களில் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், சில நேரங்களில் லேட்டா தூங்கணும், சில நேரங்களில் இன்னைக்கு நான் படிச்சு முடிச்சுட்டு தான் தூங்குவேன். என்னதான் ஆனாலும் சரி, வேற எல்லாமே முக்கியம் இல்ல, வேற எதுவுமே முக்கியம் இல்ல. தேவையானது ஒன்றே, இதுல தான் கவனம் கொடுத்து நான் முயற்சி செய்வேன் அப்படின்ற மாதிரி பாருங்களேன். ரொம்ப முக்கியம். நம்ம காலத்துல எக்ஸசைஸ்னா எல்லாருக்கும் இரிட்டேட்டிங் ஆகுது. நான் பார்த்துருக்கேன் சில பேர் எக்ஸசைஸ்னா கோமா வருது. ஒருத்தர் வந்து எனக்கு உடம்பு ரொம்ப வளருது, எக்ஸசைஸ் பண்றது இல்லைன்னு சொன்னா எனக்கு அப்படியே ரொம்ப ஹார்ட் எல்லாம் வலிக்குங்க. அந்த டைம்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியாயிடுங்க அப்படின்வாரு. அந்த மாதிரி ஒரு நாள் அவர் உட்காந்து அவர் எந்திரிக்கவே மாட்டார். எக்ஸசைஸ் நமக்கு இல்லைன்னா ரொம்ப ஆபத்துல போய் முடிய போகுது, ரொம்ப டேஞ்சரஸான நிலைமையில போய் முடிய போகுது. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல. எக்ஸசைஸ் நமக்கு தேவைங்க. எந்த விஷயத்திலயும் உலகத்துல பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு அடையணும்னா பிராக்டிஸ் இல்லாம முடியுமா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ வாசி கிரேஸ் வந்து வாசிக்குது வாரம் வாரம், எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண தெரியுமா? பிராக்டிஸ் இல்லாம நம்ம ஒரு இடத்துல கூட உட்கார கூட முடியாது. சில பேர்னால உட்கார்ந்து ஒரு புக்கை கூட நம்ம படிக்க முடியாது. டிசிப்ளின் பிராக்டிஸ் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே கத்துக்க முடியாது. பிராக்டிஸ் இல்லைன்னா பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர் கத்துக்கிறோம், பிராக்டிஸ் வேணும். ஒரு புது பாஷையை கத்துக்கிறோம், பிராக்டிஸ் வேணும். எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் வேணும். அதனாலதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில டிசிப்ளின்ஸ கத்துக்கிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆகவே இதோட நம்ம முடிப்போம். ஆவிக்குரிய டிசிப்ளின்ஸ் என்ன? நம்ம வேதத்தை படிக்கிறது, ஜபம் பண்றது, ஆண்டவருக்குள்ள இன்னும் வளர்றது, காஸ்பல் வேலைக்கு முயல்றது, இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்ம வளரணும். 2017. ஆகவே ரெண்டு தீர்மானங்கள், புத்தாண்டு தீர்மானங்கள். இந்த 2017 விசேஷமா நமக்கு இருக்கணும்னா பீஸ் வேணும், ஜாய் வேணும், துணி வேணும், அது வேணும், இது வேணும், அதெல்லாம் தேவைதான். இல்லைன்னு இல்லை, அதெல்லாம் இல்ல நோக்கம். முதல்ல பலவந்தமா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும், அதுலதான் நம்ம கவனம். அது ஒண்ணுதான், மற்றதெல்லாம் அப்பந்த தேவையானது ஒன்று. ரெண்டாவது, தேவ பக்தி உள்ளவர்களா நம்மள ட்ரெயின் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். அதை பார்த்து, அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன் படிக்கணும். என்ன முயற்சி செஞ்சு, பவுல் சொல்றாரு, அதெல்லாம் அழிஞ்சு போற காரியத்துக்கே அவங்க அவ்வளவு முயற்சி பண்றாங்களே, நீ பரலோக ராஜ்யத்துக்கு போறன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள 1% முயற்சி இல்லாம இருந்தா வேடிக்கையா இல்ல? நீயா பலவந்தமா தேடுறது? பலவந்தமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழையணும். ஆகவே புத்து வருஷத்துல உலக விஷயத்திலயும் சரி, ஆவிக்குரிய விஷயத்திலயும் சரி, முயற்சி இல்லாம எந்த முன்னேற்றமும் கிடைக்கவே கிடைக்காது. முயற்சி இல்லைங்களா, நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணுவோம், அதை பலவந்தமா இந்த வருஷத்துல பண்ணுவோம். நம்ம எல்லாரும் அடுத்த வருஷம் பார்க்கும் போது பெரிய ஒரு தடவை என்னங்க, ஜான் நியூ டெஸ்டமெண்ட் இந்த வருஷம் படிக்க முடியும்னா 6 மாசத்துல முடிச்சிடுறான் சொல்றான், 6 மாசத்துல 2 வாட்டி படிச்சு முடிக்கிறேன் அப்படின்ற அந்த மாதிரி நம்ம எல்லோருமே பலவந்தமா செய்ய ஆரம்பிச்சோம்னா, அது நம்ம முயற்சி மாத்திரம் இல்ல, அப்படி ஆர்வத்தோடு செய்யறவங்களுக்குள்ளத்தான் தேவன் வேலை செய்யறார், தெரியுமா? அப்படி நம்ம ஆரம்பிக்க நமக்குள்ள தேவன் வேலை செய்யறார். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் முயற்சி செஞ்சு இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத முன்னேற்றம் தேவன் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கட்டும். அதுக்காக ஜெபம் பண்ணு.